நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 13 வெள்ளிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில், இலங்கையின் கிழக்கே 2 இந்து ஆலயங்கள் சேதமாக்கப்பட்டு அங்கிருந்த சிலைகள் களவாடப்பட்டுள்ளது பற்றிய செய்திகள்,
ஐம்பொன்னினால் செய்யப்பட்ட முருக சிலை விக்கிரகம் ஒன்றும் ஆஞ்சநேயர் விக்கிரகம் ஒன்றும் காணாமல் போயிருக்கின்றது.
விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறையில் மகளிர் பிரிவு தலைவராக இருந்த தமிழினின் புத்தகம் சிங்கள மொழியில் வெளியாகியுள்ளது குறித்த செய்தி,
தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றியும் இந்த மக்கள் பட்டப்படும் துன்பங்கள் பற்றியும் அறிந்து கொள்ள ஆவலாக உள்ள நேர்மையான ஆவலாக கொண்ட நிறைய பேர் சிங்கள சமூகத்தில் இருக்கிறார்கள்.
தமிழக தேர்தல் பிரச்சாரம் நாளை முடிவடைய உள்ள நிலையில் பெண்ணாகரம் தொகுதியில் தேர்தல் களம் குறித்த ஒரு பார்வை. இன்ன பிற செய்திகள் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சீனா தனது ராணுவத்தை முழுமையாக மறுசீரமைக்கப் போவதாக கூறியுள்ளது. 2020 ஆண்டளவில் இணைய போர் தொடுக்கும் வல்லமை கொண்ட இராணுவமாக தனது ராணுவம் உருவாக்கப்படும் எனவும் அந்நாடு தெரிவித்துள்ளது. இதற்கான 5 திட்டம் ஒன்றை வெளியிட்டுள்ள சீனாவின் மத்திய ராணுவ ஆணையம், உலகின் முதல் தர ராணுவமாக மக்கள் விடுதலை ராணுவத்தை மாற்றுவதே தமது இலக்கு என்று கூறியுள்ளது. உலகின் மிகப்பெரிய ராணுவமாக சீனா ராணுவம் இருக்கிறது. ஆனால் அதன் தாக்குதல் வல்லமையை அதிகரிக்க விரும்பும் சீனா படையினரின் எண்ணிக்கையை குறைத்து நவீன ஆயுதங்களில் முதலீடுகளை அதிகரிக்க விரும்புகிறது.
தென்னாப்பிரிக்காவில் நிலத்திற்கு அடியில் பணிபுரிந்ததால் சிலிகோசிஸ் என்ற நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஆயிரக்கணக்கான தங்கச் சுரங்க முன்னாள் தொழிலாளர்கள் தொடுத்த வழக்கை விசாரணை செய்யலாம் என்று அந்த நாட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் பலர் ஒன்றாக சேர்ந்து முன்னெடுத்த மிகப்பெரிய வழக்காக இது பார்க்கப்படுகிறது. தங்கச் சுரங்க துறையிடமிருந்து நஷ்ட ஈடாக மில்லியன் கணக்கான டாலர்களை அவர்கள் கோருகின்றனர்.
தமது மூத்த தலைவர்களில் ஒருவரான முஸ்தபா பெத்ரதீன் சிரியாவில் வைத்து கொல்லப்பட்டுள்ளார் என்று ஹெஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. இவர் எவ்வாறு யாரால் கொல்லப்பட்டுள்ளார் என்பது தொடர்பில் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லெபனானின் ஷியா இயக்கம் தெரிவித்துள்ளது. இவர் மீதான தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக லெபனானின் நாடாளுமன்றத்தில் உள்ள ஹெஸ்புல்லா உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டு ஹெஸ்புல்லாவிடமிருந்து முறையாக வரவில்லை.
அல்ஜீரியா, டுனீசியா மற்றும் மொரோக்கோ ஆகியன அந்தந்த நாடுகளின் வம்சாவளியினருக்கு பாதுகாப்பானவை என்பதை அறிவிக்கும் சட்ட வரைவு ஒன்றிற்கு ஜெர்மனி நாடாளுமன்றத்தின் கீழவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது அந்த நாடுகளிலிருந்து ஜெர்மனிக்கு வரும் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களை தடுக்க எடுக்கும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஜெர்மனியின் இந்த திட்டத்தை மனித உரிமை குழுக்கள் விமர்சித்துள்ளன.
சிறிய ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவின் கிரிக்கெட் அணியின் தலைவர் புதிய உலக சாதனை ஒன்றை படைத்துள்ளார். வலைப்பயிற்சியில் இதுவரை சாதனையாக இருந்த 51 எரிக் தூசிங் கிசிமானா முறியடித்துள்ளார். ருவாண்டாவில் முதலாவது சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டுவதற்கு நிதி திரட்டும் நோக்கிலேயே தொடர்ச்சியாக அவர் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டார்.
இந்தியாவில் 2008 குண்டு தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த இந்து வலதுசாரி அமைப்பு என்று வர்ணிக்கப்பட்ட குழு ஒன்றிற்கான முக்கிய குற்றச்சாட்டுகளை அதிகாரிகள் கைவிட்டுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டிருந்த சிலருக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லை என்று அரசு தரப்பு வழக்கு தொடுநர்கள் கூறியுள்ளனர். ஏனையவர்கள் குறைந்த அளவிலான குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கக்கூடும்.
அரங்கில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையின் கிழக்கே 2 இந்து ஆலயங்கள் தாக்கப்பட்டு அங்கிருந்த சாமி சிலைகள் களவாடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் நேற்று நள்ளிரவு நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் கடுமையாக கண்டித்துள்ளன. நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார் வழங்கும் கூடுதல் தகவல்கள்.
அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை பிரதேசத்தில் உள்ள பழந்தமிழ் கிராமங்களில் ஒன்றான கோரக்கர் கிராமம் மாரியம்மன் ஆலயமும் அதன் வளாகத்தில் உள்ள பிள்ளையார் ஆலயமும் அடையாளம் தெரியாத ஆட்களினால் சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்த நபர்கள் ஆலயத்தின் மூலஸ்தானத்தை உடைக்க முற்பட்டிருந்த போதிலும் அது சாத்தியப்படவில்லை என்கின்றார் ஆலய நிர்வாகத்தின் துணைத் தலைவர் வெள்ளையன் மோகன்.
காலை வேளையில வந்து பார்க்கும்போது எங்களுடைய முன்னுக்கு இருந்த ஆலயத்தில் பிரதான மண்டபத்துக்கு இருந்த சூரத்தை உடைச்சி முன்னுக்கு எறிஞ்சிருந்தாங்க. ஆலய ஆலயத்தை சுற்றி பரிபல தெய்வங்கள் 9 பரிபல தெய்வங்கள் இருக்கு. அந்த பரிபல தெய்வங்களுக்கு ஆலயங்களுக்குள்ள பூந்து அது விக்கிரகங்கள் எல்லாத்தையும் அதுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கு முன்னுக்கு புதைச்சிருந்தாங்க. புதைச்சி போட்டு அதுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய இருந்த சூலங்கள் வேல்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு திசைக்கு குத்தி குத்தி எரிஞ்சிருந்தாங்க, வளைச்சு எரிஞ்சிருந்தாங்க. மற்றது பிள்ளையாறு பக்கத்தில் இருக்கிற நாதம்பிரான் ஆலயத்துக்கு சென்று அதுக்குள்ள இருக்கிற நாதம்பிரான் அத்தனை சிலைகளையும் எடுத்து ஒரு மடுவுக்கு போட்டு மூடி அதுல சில எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருந்துச்சு. அது என்ன எழுத்துக்கள் சொல்லாத வகையில் எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருந்தது. ஐம்பொன்னினால் செய்யப்பட்ட முருக சிலை விக்கிரகம் ஒன்றும் ஆஞ்சநேயர் விக்கிரகம் ஒன்றும் காணாமல் போயிருக்கிறது. மூலஸ்தானத்துக்குள்ள போக முயற்சி பண்றதுக்காக முன் பிரதான மண்டபத்துக்கு முன் கதவை உடைக்கிறதுக்காக எத்தனைச்சிருக்காங்க.
சம்மாந்துறை பிரதேசத்தில் முஸ்லிம்கள் மத்தியில் சிறுபான்மை இனராக தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள். இந்த சம்பவத்தின் பின்னணி பற்றி பிபிசி தமிழோசையுடன் பேசிய வெள்ளையன் மோகன், இனங்களிடையே முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் சக்திகளே இதற்கு பொறுப்பு என்கின்றார்.
இனங்களுக்கு இடையில மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீய சக்திகளின் வேலையாகத்தான் நாங்கள் இதை கருதுகின்றோம். சொன்னால் நாங்கள் ஒரு சிறுபான்மை இனமாக சம்மாந்துறை வளையத்துக்குள்ள இருக்கின்றோம். இது ஒரு புனித தளத்தை இவங்க கலங்கப்படுத்துற வகையில செய்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் இதோடு இந்த ஆலயங்களை தாக்குவதை நிறுத்தப்பட வேண்டும் என்றுதான் எங்களது அவாலாக இருக்கின்றன
என்றும் குறிப்பிட்டார் வெள்ளையன் மோகன். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சம்மாந்துறை போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் எவரும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். விடுதலை புலிகளின் அரசியல் துறை மகளிர் அணி தலைவியாக இருந்த தமிழினி என்ற சுப்பிரமணியம் சிவகாமி எழுதியதாக கூறப்படும் ஒரு கூர் வாளின் நிழலில் என்ற நூலின் சிங்கள மொழியாக்கம் இன்று வெளியிடப்பட்டது. அந்த நூலை மொழிபெயர்த்துள்ள யாழ் பல்கலைக்கழக மொழியியல் துறையின் மூத்த விரிவிரியாளர் சாமிநாதன் விமல் அவர்களிடம் இந்த நூல் பற்றி பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
குறிப்பாக தமிழ் மக்களுடைய ஆயுத ரீதியான போராட்டத்தில் நேரடியாக பங்கு கொண்டு அதனூடாக தங்களுடைய அனுபவங்களை எழுதியுள்ள ஒரு போராளியுடைய அனுபவங்களை கொண்ட புத்தகம் என்ற வகையில் போராட்டம் தொடர்பாக, போர் தொடர்பாக, போர் காரணமாக மக்கள் படும் துன்பங்கள் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான தகவல்கள், எண்ணங்கள், மிக முக்கியமான அபிப்பிராயங்கள் உள்ளடக்கியுள்ள ஒரு மிக முக்கியமான புத்தகம் என்ற வகையில், அதாவது விடுதலை போராட்டத்தில் தொடர்புடைய ஒரு போராளியுடைய புத்தகம் என்ற வகையில் மிக முக்கியமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் உள்ள விடயங்கள் உண்மையாகவே சிங்கள சமூகம் புரிந்து கொள்றது. இரண்டு சமூகங்களுக்கு இடையில இன்னும் தீர்க்கப்படாததாக உள்ள பரஸ்பர நம்பிக்கை தொடர்பான பிரச்சனைகள், இன பிரச்சனை தொடர்பான பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த தங்களுடைய வகிப்பாகம் என்ன என்ற தொடர்பான தெளிவற்ற நிலை, இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு உந்து சக்தியாக அமையும், ஒரு உதவியாக அமையும் என்றதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது.
கடந்த காலங்களில் பல தமிழ் புத்தகங்களை நீங்கள் சிங்கள மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறீர்கள். தமிழினியுடைய இந்த புத்தகம் எந்த அளவுக்கு சிங்கள மக்களால் அல்லது சிங்கள வாசகர்களால் வரவேற்கப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
என்னுடைய அனுபவங்களின் படி பார்க்கும் போது உண்மையாகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றியும் தமிழ் மக்களுடைய வாழ்க்கை பற்றியும் இந்த பிரச்சனைகள் காரணமாக மக்கள் பட்டப்படும் துன்பங்கள் பற்றியும் அறிந்து கொள்ள ஆவலாக உள்ள நேர்மையான ஆவலாக கொண்ட நிறைய பேர் சிங்கள சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இவ்வாறான புத்தகங்கள் வந்து மிகவும் ஆவலாக எதிர்பார்க்கிறார்கள். என்னுடைய இலக்கிய வட்டத்தை சார்ந்த நபர்களுடன் உரையாட போது கூட இந்த மாதிரியான புத்தகங்கள் அவர் மிகவும் உற்சாகமாக வரவேற்கிறார்கள். ஏனெனில் இரண்டு சமூகங்களுக்கு இடையில மொழி ரீதியாக இருக்கிற தடைகள் காரணமாக அந்த குறிப்பிட்ட சமூகங்கள் உள்ளவர்களுடைய பிரச்சனைகள் புரிந்து கொள்ள முடியாமே பெரிய பிரச்சனையாக இருக்கு.
தமிழினின் புத்தகத்தை மொழிபெயர்த்துள்ள சுவாமிநாதன் விமன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பாப்புவா நியூகினியின் மானுஸ் தீவில் உள்ள ஆஸ்திரேலியாவின் முகாமில் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்கள் இனிமேலும் தடுத்து வைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று அந்நாட்டின் அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
மானுஸ் தீவு முகாமில் சுமார் 900 ஆண்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் இப்போது பகல் வேளையில் அந்த முகாமை விட்டு வெளியேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பப்புவா நியூகினியின் கடற்படை முகாமொன்றில் இந்த தஞ்சக் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளமையினால் வெளியே சென்று வர விரும்புவோர்கள் தங்களது சொந்த பாதுகாப்பிற்கு தாமே பொறுப்பு ஏற்பதாக ஆவணத்தில் கையெழுத்திட்டுவிட்டு இனிமேல் சென்று வரலாம். அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் பப்புவா நியூகினியில் மீள குடியேறுவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் மானுஸ் தீவிலிருந்து வெளியேற முடியும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏபிசி செய்தி சேவை கூறுகிறது. இவர்களை தாம் தமது நாட்டில் நாட்டிற்குள் அனுமதிக்கப் போவதில்லை என்று ஆஸ்திரேலியா ஏற்கனவே தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கோரும் நோக்கில் படகு மூலம் வந்தவர்களை ஆஸ்திரேலியா தனது கடுமையான குடிவரவு கொள்கையின் கீழ் மானுஸ் தீவில் தடுத்து வைத்துள்ளது. பப்புவா நியூகினியில் அகதி தஞ்சு கோரிக்கையாளர்களை சுதந்திரமாக விடாமல் அடைத்து வைத்திருப்பது நாட்டின் அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது என அந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரலில் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் மானுஸ் தீவில் வைக்கப்பட்டுள்ள தஞ்ச கோரிக்கையாளர்களை என்ன செய்வது என்பது பற்றி ஆஸ்திரேலியா மற்றும் பப்புவா நியூகினி அரசாங்கங்கள் ஆராய்ந்து வருகின்றன. ஆனாலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் எதிர்காலம் பற்றி ஆஸ்திரேலியாவில் ஜூலை 2 நடைபெறவுள்ள பொது தேர்தலின் பின்னரே தீர்மானிக்கப்படும் என அவதானிகள் தெரிவிக்கின்றனர்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் பிரதீபன், புனிதசீலன். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை இரவுடன் முடிவடையும் நிலையில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியில் தேர்தல் களம் எப்படி உள்ளது என்று ஆராய்கின்றார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
இதுக்கு முன்ன எப்படியோ போகட்டும் இருந்தோம், இனிமேல் அப்படி இல்ல, 10 தான் கொடுப்போம்.
தருமபுரி மாவட்டத்தின் பெண்ணாகரம் தொகுதியில் மிக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் அன்புமணி ஒவ்வொரு கிராமமாக சென்று வாகனத்தில் இருந்தபடியும் மக்களுக்கு நடுவில் நின்றும் வளர்ச்சியை பற்றியும் மதுவிலக்கு குறித்தும் இலவசங்களின் தீமை பற்றியும் அன்புமணி பேசுவதை பெரும் ஆரவாரத்தோடு கேட்கிறார்கள் வாக்காளர்கள்.
நான் ஆட்சியில நாம் போடுற முதல் கையெழுத்து பூரண மது விளக்கு குவாட்டுகளையும் மூட போற முதல்ல.
இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கும் முன்பாகவே தேர்தலை குறிவைத்து வேலையை துவங்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பிபிசியிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ்,
நாங்கள் வந்து ஜாதி கட்சி கிடையாது, சட்டமன்ற தொகுதி பெண்ணாகரம் தொகுதியில் உள்ள மக்கள் மீண்டும் நான் இங்கே தான் போட்டியிட வேண்டும், எங்களுக்கு நீங்கள் இந்த தொகுதியை நல்ல வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் நம்பிக்கை வைத்து என்னை இங்கே மீண்டும் இங்கே போட்டியிட வைத்தார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற இருக்கிறது, வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்றேன், பதவியேற்றால் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் நான் அது பதவியை விலக இருக்கின்றேன்.
பெண்ணாகரம் தொகுதியை பொறுத்தவரை தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே பிரச்சாரத்தை மிக வேகமாக துவங்கியது திமுக. அக்கட்சியின் வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பசேகரன் அறிவிக்கப்பட்டதும் பிரச்சாரம் தீவிரமடைந்தது. இன்பசேகரனின் தந்தை பெரியண்ணனுக்கு தொகுதிக்குள் இருக்கும் நல்ல பெயரும் திமுகவின் தொண்டர்பலமும் கடந்த திமுக ஆட்சியின் போது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியதும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்புகிறார் இன்பசேகரன். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக அன்புமணி சரியாக செயல்படாததால் இந்த முறை வெற்றி தனக்கே கிடைக்கும் என்கிறார் இன்பசேகரன்.
அவர் 2 முன்னாடி பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இந்த மக்களுக்கெல்லாம் வாக்குறுதியாக அள்ளி வீசினார், ஆனால் இதுவரைக்கும் எந்த திட்டத்தையும் செய்ததில்லை, எனவே மக்கள் எல்லாம் அதிருப்தியாக உள்ளார்கள்.
ஆனால் பிரச்சாரத்தின் இறுதி நாட்களில் ஏற்பட்டிருக்கும் தொய்வு திமுகவினருக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தங்கள் கட்சியின் வலுவான நிர்வாக அமைப்பை நம்பியிருக்கிறார். தொகுதியின் ஒவ்வொரு தெருவிலும் கட்சியினர் பலவீனமான பகுதிகளை கணக்கெடுத்து தீவிரமான பிரச்சாரத்தில் இருக்கின்றனர்.
பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கே பி முனுசாமி பிஏபிஎல் அவர்களுக்கு.
பெண்ணாகரம் தொகுதியில் முக்கிய கட்சியின் சார்பாக போட்டியிடும் 4 வேட்பாளர்களுமே ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் ஜாதி வெற்றியை தீர்மானிக்காது என்று அதிமுக நம்புகிறது. தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரான நஞ்சப்பன் தொகுதியின் பிரச்சனைகளை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். கடந்த முறை அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட அவர் தற்போது மக்கள் நல கூட்டணியின் சார்பில் களமிறங்கியிருக்கிறார்.
ஏழ்மையில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற நிலைமையை பயன்படுத்தி ஜாதி உணர்வுகளை உசுப்பி விட்டு அவர்கள் ஆதாயம் தேடிய காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஏராளமான இளைஞர்கள் படித்திருக்கிறார்கள், அதனால ஜாதிய உணர்வுகள் நிச்சயமாக வெற்றி பெறாது.
தொகுதிக்குள் பிரச்சனை இல்லாதவர் என்று பெயர் எடுத்திருந்தாலும் நஞ்சப்பன் இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் என அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர்.
இந்த பெண்ணாறு தொகுதியில் வந்து எம்எல்ஏவை ஃபர்ஸ்ட் ஓட்டு கேட்கறப்ப பார்த்தது, திருப்பி இப்போ ஓட்டு கேட்கறதுக்கு தான் வராரு. அவரை பார்க்கணுன்னாவே கஷ்டமாக தான் இருக்கு.
எளிமையான மனிதர் தான், இன்னும் நிறைய செஞ்சிருக்கணும். அவர் என்ன செஞ்சார் அப்படின்றத வெளிப்படையாகவும் இங்கே தெரியல.
மிகவும் பின்தங்கிய பகுதியான பெண்ணாகரம் தொகுதியின் முக்கியமான பிரச்சனை குடிநீர். இப்பகுதியின் பல இடங்களில் நிலத்தடி நீரில் புளோரைடு இருப்பதால் இப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 2008 ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இருந்தபோதும் பல இடங்களில் அந்நீர் கிடைக்கவில்லை என்பது முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. தொழிற்சாலை ஏதும் இல்லாததால் வேலைவாய்ப்பை தேடி இத்தொகுதியின் மக்கள் பிற மாநிலங்களுக்கு வெளியேறுவதும் தொடர்ந்து நடந்து வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெண்ணாகரம் தொகுதியில் இருந்து மட்டும் கிடைத்த 35,000 வாக்குகள் இந்த முறையும் அப்படியே தங்களுக்கு கிடைக்கும், அது தங்களுடைய வெற்றிக்கு சாதகமாக இருக்கும் என அன்புமணி கருதுகிறார். பிற வேட்பாளர்களை பொறுத்தவரை கட்சியின் செல்வாக்கையும் தங்களுடைய பிரச்சாரத்தையும் நம்பியிருக்கின்றனர்.
பெண்ணாகர சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களை வருகிற 16/5/2016 நடைபெறுகின்ற
பெண்ணாகரம் பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன் தயாரித்து வழங்கிய பெட்டகத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.